الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ادخلوا في السلم كافة وقال النبي صلى الله عليه وسلم المسلم أخو المسلم أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சமுதாயத்திலே இஸ்லாஹி முஆஷரா, தன்னுடைய முஆஷரத்தை சீர் செய்யக்கூடிய பணி அவசியமானதாக அமைந்திருக்கு. காரணம், ஒரு காலம் இருந்தது, நான் நீண்ட நெடிய காலங்களை சொல்லவில்லை, சுதந்திரத்திற்கு முன்பதாக இல்லை, சுதந்திரத்திற்கு பின்பும் கூட இஸ்லாமியர்களுடைய நடைமுறையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு. இன்றைக்கு நம்முடைய நடைமுறையை வைத்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்? இஸ்லாமியர்களுடைய தோற்றம், அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் மற்றவர்கள் இஸ்லாத்திலே நுழைவதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் அந்த செயல்முறைகளை இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா என்றால் அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. வரலாறுகளை பார்க்கிறோம், தோற்றத்தை பார்த்து இஸ்லாத்தை தழுவினார்கள். நாயகத்தின் தோற்றம், நபித்தோழர்களின் தோற்றம், நல்லவர்களின் தோற்றத்தை பார்த்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஏராளம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்வார்கள். மதினாவிற்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு அப்துல்லாஹி இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா பேரித்த மரத்திலே அமர்ந்திருக்கிறார். பேரித்தங்கனிகளை பறிப்பதற்காக முஹம்மது வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு வேகமாக வந்தார்கள். நபிகள் பெருமானாரினுடைய முகத்தை தான் பார்த்தார். இது பொய்யரின் முகம் அல்ல. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். முகத்தை பார்த்தே இது பொய்யரின் முகம் அல்ல, இது உண்மையாளரின் முகம், இது நபியாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள் என்றால், முகத்தை பார்த்தே இஸ்லாத்தை ஏற்கிற சூழல் இருந்தது. யூத தலைவர்கள் பெருமானாரின் முகத்தை பார்த்தே இஸ்லாத்தை ஏற்றார்கள். வரலாறுகள் உண்டு. பெருமானார் நபித்துவத்தை அடைவதற்கு முன்பதாகவே 12 வயதில் பயணம் செய்து ஷாமுக்கு செல்லுகிற பொழுது யூத பாதிரி பார்க்கிறார், இது நபியின் முகமாக இருக்கிறது, பொய்யரின் முகம் அல்ல என்று அவர் சாட்சி கூறுகிறார். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு, நுபுவத்து கிடைத்ததற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை யூத பாதிரி பார்க்கிறார். பார்த்து விட்டு சொன்னார், இது பொய்யரின் முகம் அல்ல, ஆனாலும் இவரை சோதிக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சோதிக்கிறார். பொறுமையாக இருக்கிறாரா இல்லையா என்று பார்க்கிறார். சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சட்டையை பிடித்து பேசுகிறார். இதை பார்த்துக் கொண்டிருந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சீறுகிறார்கள், நாயகத்தின் சட்டையை பிடிக்கிறாயா என்று சீறுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் உமரை அடக்குகிறார்கள், பொறுமையோடு இருக்கிறார்கள். இதை கண்ட அந்த யூத பாதிரி, உமரே நீதான் சாட்சி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், இவர் பொறுமையாளரா இல்லையா என்று பார்ப்பதற்காக நான் செய்தேன், உண்மையில் பொறுமையாளராகவே நபி இருக்கிறார், அதனால் நான் ஈமான் கொண்டேன். முகத்தை பார்த்தே ஈமான் கொண்டார். அந்தர்ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபாரமான கல்வி ஆற்றலையும் ஞாபக திறனையும் அல்லாஹ் அளித்திருந்தார். எந்த அளவிற்கு 500 நூற்றாண்டுகள் வரை இவரை போன்று ஞாபக சக்தி உள்ளவர் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அந்தர்ஷா காஷ்மீரி ரஹ்மத் அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். அரபு மதரசாக்களிலே நூருல் ஈலா என்ற ஒரு நூல் உண்டு. ஹஜ்ஜுக்கு செல்லுகிற பொழுது அங்கே உள்ள லைப்ரரியிலே இவர்கள் பார்க்கிறார்கள், அந்த நூல் அழகான நூலாக இருக்கிறது, இதை வெளியிலே கொடுத்தால் நான் எழுதிவிட்டு தருகிறேன், என்று சொல்லுகிற பொழுது அனுமதி கிடைக்கவில்லை. அந்த நூலை படித்தார்கள். படித்து விட்டு ஏறத்தாழ 240 பக்கங்கள் கொண்ட அந்த நூலை படித்து விட்டு வெளியே வந்தார்கள். அப்படியே எழுதினார்கள். ஒரு நூலை படித்தால் அதை முழுமையாக எழுதுகிற அளவிற்கு ஆற்றல் படைத்த அன்வர் ஷா காஷ்மீரி ரயில்வே ஸ்டேஷனிலே நிற்கிறார்கள். தாடியும் தொப்பியுமாக அபாக்களை போட்டுக்கொண்டு நிற்கிற பொழுது டிடியான் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர்களுக்கு ஒரு வகையான கலக்கம். டிடி நம்மையே பார்க்கிறார் என்று சொன்னால் டிக்கெட் எடுக்காமல் இந்த முசாபிர் வந்து விட்டாரோ என்று எண்ணி பார்க்கிறார் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டு ஜேப்பிலே பார்க்கிறார்கள். நாம் டிக்கெட் எடுத்திருக்கிறோம் என்று மனதை கேத்திக் கொண்டு மீண்டும் நிற்கிறார்கள். டிடி மீண்டும் பார்க்கிறார், மீண்டும் டிக்கெட்டை பார்க்கிறார்கள். இவர்களுடைய மனம் தாங்கவில்லை. ஆனால் நாமே முந்திக் கொண்டு டிடி இடத்திலே டிக்கெட்டை காட்டி விடலாம் என்று டிக்கெட்டை எடுத்துக் கொண்டு போய் காட்டுகிறவன் அவர் சொன்னார், இந்த முகம் பொய்யரின் முகம் அல்ல, நான் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கவில்லை என்றார். உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுது பொய்யரின் முகம் அல்ல, இஸ்லாத்தை எனக்கு எடுத்துரைக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள் உங்களிடத்தில் இருந்து கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பிலே தான் நான் பார்த்தேன் என்கிற பொழுது ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை, மாஷராவினுடைய அமைப்புகளை எடுத்து சொல்லுகிற பொழுது அதே இடத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்பது வரலாறு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இந்த முகத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு யாராவது தயாரா? தாடியும் தொப்பியுமாக சென்றால் தீவிரவாதி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மாசராசியில் இல்லை, வாழ்க்கை அமைப்பு அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக இல்லை. ஒரு உதாரணத்தை கொடுப்பார்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். உறுப்பிலே ஏதாவது ஒரு உறுப்பு காயம்பட்டு விட்டால் அதற்கு சிகிச்சை அளித்தால் சிகிச்சை கிடைத்துவிடும். உடல் முழுவதுமே காயமாக இருந்தால் என்ன சிகிச்சை அளிக்கும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு உதாரணத்தை கொடுத்து விளக்குகிறார்கள். நோயாளிகளுக்கு மருத்துவர் சிகிச்சை அளிப்பார், மருத்துவருக்கே நோய் பிடித்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்கிறார். இதை போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உம்மத்தே முஸ்லிமாவை, இந்த உம்மத்தை எல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தை மற்ற சமுதாயத்திற்கு சிகிச்சை அளிக்கிற தபீபுகளாக டாக்டர்களாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்க, இந்த டாக்டர்களுக்கே நோய் ஏற்பட்டு விட்டது என்கிறார்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நாம் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். இன்றைக்கு நாமே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோமே. எல்லா சமுதாயத்துக்கும் டிரான்ஸ்ஃபார்ம்னா பெருமானார் சொல்வார்கள் அல்லவா, இன்னபில் ஜசதி முழுகா இதா சல்ஹத் சல்ஹல் ஜசது குல்லு இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜசது குல்லு அலா வஹியல் கல். பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், உடலிலே ஒரு உறுப்பு இருக்கிறது, அந்த உறுப்பு ஒரு முட்டி அளவு இருக்கக்கூடிய இந்த உறுப்பு, இது சீர்பட்டால் உடல் சீர்பட்டு விடும், இது கெட்டுவிட்டால் உடல் கெட்டுவிடும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன தெரியுமா? அதுதான் உள்ளம் என்றார்கள். முழு சமுதாயத்திற்கும் உள்ளமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமியர்களை ஆக்கியிருக்கிறார். டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கிறதே, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கெட்டுவிட்டால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விளக்கு எரியாது, வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாரங்கள் ஒன்றும் பயனில்லாமல் போய்விடும். மிக்சி ஓடாது, கிரைண்டர் ஓடாது, வாஷிங் மிஷின் ஓடாது, பிரிட்ஜ் ஓடாது. அதே நேரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் சரியாக இருந்தால் எல்லாம் சீராக இருக்கும். முழு சமுதாயத்திற்கும் டிரான்ஸ்ஃபார்மர் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள். இவர்கள் சரியாக இருந்தால் முழு சமுதாயமும் சீராக இருக்கும், இவர்கள் கெட்டுவிட்டால் முழு சமுதாயமும் கெட்டுவிடும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சூழல், இந்த சமுதாயம் சரியாக இருக்கிறதா கெட்டு போய்விட்டதா எண்ணி பார்க்கலாம். நம்முடைய கபுரு தோண்டுகிற முறையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளமானவர்கள். நாம் என்ன பத்திரிகைகளிலே சமீப காலத்திலே படித்திருக்கலாம், டாக்டர் சக்தி இவர் முஸ்லீமாக மாறுகிறார், சாதிக்காக தன்னுடைய பெயரை மாற்றுகிறார். அதற்கு அவர் குறிப்பிட்ட காரணம் வேறொன்றும் இல்லை, இஸ்லாமியர்களுடைய அடக்கும் முறைதான் நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு காரணமாக அமைந்தது என்று பேட்டி கொடுக்கிறார். இஸ்லாமியர்கள் அடக்கும் முறை. அதற்கு அவர் சொல்லுவார், நான் என்னுடைய மனைவியை இறந்ததற்கு பிறகு எங்களுடைய கலாச்சாரத்தின்படி எரிக்கிறேன். எரிக்கிற பொழுது ஆடைகள் எல்லாம் எரிந்து என்னுடைய மனைவி நிர்வாணமாக எழுகிறாள். எல்லோரும் நிர்வாணமாக பார்க்கிற அமைப்பை எங்களுடைய மார்க்கமும் மதமும் கொடுக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மதம் அப்படி அல்ல, இஸ்லாமிய மதம் அப்படி அல்ல. இருக்கிற பொழுதும் மறைவாகவே இருக்க வேண்டும், அது இறந்ததற்கு பிறகும் அந்நியர்கள் பார்க்கக்கூடாது, மறைவாகவே அடக்கம் செய்ய வேண்டும் என்று இந்த மதம் சொல்லுகிறது. இதை போன்று ஒப்பற்ற ஒரு மதம் உலகத்திலே கிடையாது, அதனால் தான் நான் இஸ்லாத்தை ஏற்றேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அடக்கும் முறை கூட பல பேர்களுடைய இஸ்லாத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த நாம் நடைமுறையில சரியாக இருக்கிறோமா? மாஷரா, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், இதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளம். இஸ்லாமியர்களுடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளம். இன்றைக்கு பாய் கடையா போகாதேங்கிறான். இந்த நிலைமைக்கு நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹவாலா மோசடியா? யார் என்றால் நம்மாலதான். முத்திரைத்தால் மோசடி யார் என்றால் நம்மாலதான். என்னென்ன மோசடிகள் வியாபாரத்தில் இருக்கிறதோ அதுல முதலணியில் இருப்பவன் இவன், அடுத்தவனை கெடுப்பதா? முதலால் நம்மாலதான். ஆனால் ஒரு 500-600 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். அபாயசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலை இவர்களுடைய வியாபாரத்தை பார்த்து 300 பேர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். வேற எதையும் பார்க்கல, வியாபாரத்தை பார்த்து 300 பேர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். எப்பொழுதுமே அவர்கள் ஒரு மூட்டையை விற்றால் 3 ரூபாய் தான் லாபம் வைப்பார்கள். அதுக்கு மேல வைக்கிற பழக்கமே கிடையாது. அபாயசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலை, பொருளின் விலை கூடுகிறது, 40 ரூபாய் பொருள் 90 ரூபாய்க்கு விற்கிறது. அபாயசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாவிடத்தில் ஒருவர் வாங்குவதற்காக வருகிறார். மார்க்கெட் எல்லோட்டிலும் 90 ரூபாய் என்று விற்கப்படுகிறது. அபாயசீதுல் பிஸ்தாமி மட்டும் 43க்கு விற்கிறார்கள். 40 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய் லாபம் வைத்து விற்கிறார்கள். வாங்க வந்தவர் ஆச்சரியப்படுகிறார், அதிசயப்படுகிறார். அவர் சொன்னார், எல்லோரும் 90க்கு விற்கிறார்கள், நீங்கள் 43க்கு விற்கிறீர்களே, அதனால் நான் 90 கொடுத்தே வாங்குகிறேன் என்கிற பொழுது முடியாது, நான் 43க்கு தான் கொடுப்பேன். வாங்க வந்தவரும் நியாயமானவர், முடியாது நான் 90க்கு தான் வாங்குவேன், உங்களை விட்டு அடுத்தவரிடத்தில் வாங்கினால் நான் 90 தானே கொடுக்க வேண்டும், அதனால் உங்களுக்கு 90 தான் கொடுப்பேன், முடியாத நான் 43க்கு தான் விற்பேன். இப்படி ஒரு வியாபாரம் இன்றைக்கு நடந்ததுண்டா? கடைசியில் இவர்கள் விற்கவும் இல்லை, அவர் வாங்கவும் இல்லை என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இவர்களுடைய வியாபாரம் நேர்மையான வியாபாரம் தான் 300 பேர்களினுடைய இஸ்லாத்திற்கு காரணமாக அமைந்தது. உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலாவினுடைய வியாபாரத்தை பார்த்துத்தான் பல பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய வியாபாரத்தை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்த நபித்தோழர்களில் ஒருவர். மைசரா பெருமானாரின் வியாபார நுணுக்கத்தை பார்த்து ஹதீஜாவிடத்திலே சொன்ன காரணத்தினால் ஹதீஜா ரலியல்லாஹுக்கு ஆசை ஏற்பட்டது, நாயகத்தை திருமணம் முடிக்க வேண்டும் என்று. காரணம், நாயகத்தினுடைய வியாபார திறன். ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்ம வியாபாரத்தை பார்த்து யாராவது இஸ்லாத்துக்கு வந்துருவாங்களா? நம்முடைய வியாபார அமைப்பை பார்த்து இஸ்லாத்திற்கு வருவதற்கு யாராவது தயாராக இருக்கிறார்களா? எல்லாம் போய், எல்லாம் பித்தலாட்டம், எல்லாம் கலப்படம், எல்லாம் மோசடி, எல்லாம் நம்பிக்கை துரோகம். கடன்காரன் கடனுக்கு சரக்கு வாங்கிவிட்டு கடன்காரன் வருகிற பொழுது நாளை தரேங்கிறான், கரெக்டா நாளை தரானா, அடுத்த நாள் வரும்போது நாளைக்கு என்கிறார். இன்று கடன் இல்லை நாளை உண்டு என்று போர்டு போட்டிருப்பதை போன்றுதான். கடன் கொடுத்து விட்டால், கடைசியில் இவனுக்கு கடன் கொடுத்து விட்டால் அவன் கடன்காரனாக மாறி சுற்றுகிற சூழலை இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள். இதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்பார்களா? ரஷ்யா முழுவதும் இஸ்லாம் ஆவதற்கு காரணம் 8 சகாபாக்களுடைய வியாபாரம் தான். வரலாறுகளை பார்க்கிறோம். வடநாட்டிலே காஜா முஹிமுத்தீனே ஜிஸ்தி ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்களுடைய வியாபார திறன் தான் 90 லட்சம் இஸ்லாமிய மக்களை உருவாக்கி இருக்கிறது. மாலிக்குமுனு தீனார் ரஹமத்துல்லாஹி அலை என்று தெற்கிலே கேரள பகுதியிலே அவர்கள் மாலிக்குமுனு தீனாரினுடைய வியாபாரம் தான் பல பேர்களினுடைய இஸ்லாத்திற்கு காரணமாக அமைந்தது. நாம் எப்படி இருக்கிறோம் எண்ணி பார்க்கிறோம். இஸ்லாமிய நடைமுறையில் சகோதரத்துவத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளம். சகோதரத்துவத்தை பார்த்து அபுத்தர்தா ரலியல்லாஹு தஆலாவினுடைய அடிமைகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்கள். காரணம், அபுத்தர்தா ரலியல்லாஹு தஆலா நடந்து கொண்ட சகோதரத்துவ உணர்வுகள். பிலால் ரலியல்லாஹு தஆலாவை ஒரே ஒரு முறை திட்டி விட்டார்கள் அபுத்தர்தா ரலியல்லாஹு தஆலா. புகாரியிலே பதிவான ஹதீஸ் இது. அடிமை பிலால், எத்தனையோ வார்த்தைகளால் ஏற்று பேச்சுக்களை வாங்கியவர்கள் பிலால், எத்தனையோ கலிமாக்களை சொல்லி திட்டப்பட்டவர்கள் பிலால், இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அபுத்தர்தா ரலியல்லாஹு தஆலா ஒரு தினம் நீக்ரோவின் மகனே என்று சொன்னார்கள். இதை விட கடுமையான வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நீக்ரோவின் மகனே என்று அபுத்தர்தா சொல்லிவிட்டார்கள் என்று இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ரசூலுல்லாவிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள், நாயகமே என்னை நீக்ரோவின் மகனே என்று சொல்லிவிட்டார்கள். பெருமானாரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அபுத்தர்தா ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து, இன்னமும் ஐயாமுல் ஜாஹிலியாவில் அல்லவா இருக்கிறீர்கள், மடமை காலத்தில் இருக்கிறீர்கள், மடமை காலத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அபுத்தர்தா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் இதை விட என்ன திட்டு வார்த்தைகள் சொல்ல வேண்டும்? இதை கேட்டவுடன் கையை பிடித்து விளாண்டி எல்லாம் என்னுடைய கையை பிடித்து, சகோதரா என்னை மன்னித்துக்கொள் சகோதரா என்கிற பொழுது விளாண்டி எல்லாம் முத்தலை மன்னித்து விட்டேன், நீங்கள் மன்னிப்பது சரியாக இருக்க வேண்டுமானால் நான் கீழே படுத்துக் கொள்கிறேன், இந்த செவந்த மேனியிலே என்னுடைய முகத்திலே உங்களுடைய கருத்த காலை தூக்கி மேலே வையுங்கள் என்றார். உங்களுடைய காலை தூக்கி என் முகத்தின் மேலே வையுங்கள், முடியாது சகோதரா, வையுங்கள், வைத்தாக வேண்டும். கடைசியிலே பிலால் அலி அல்லாஹ் தஆலா தன்னுடைய காலை அபுதர்தா அலி அல்லாஹ் தஆலாவினுடைய முகத்திலே வைத்தார்கள். இதற்கு பிறகு அபுதர்தாவினுடைய நிலைமை, இவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதைத்தான் அடிமைகளுக்கு கொடுப்பார்கள், இவர்கள் என்ன ஆடை அணிகிறார்களோ இதைத்தான் அடிமைகளுக்கு கொடுப்பார்கள். அத்தனை அடிமைகளும் இவர்கள் நடந்து கொண்ட சகோதரத்துவ உணர்வை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பது வரலாறு. சகோதரத்துவ உணர்வுகளால் இஸ்லாம் பரவியது. இன்றைக்கும் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? சகோதரத்துவ உணர்வு. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சூழல் எப்படி ஆகிவிட்டது? அண்ணன் தம்பிக்கு மத்தியில கூட சகோதரத்துவ உணர்வு இல்லை. ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக ரெண்டு பேரும் ஒரு கருத்திலே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்றால் அங்கே அடி தெரிகள். சொத்து பிரச்சனை என்று வந்தால் ரெண்டு பேரும் மாறுவதற்கு கூட, ஒருவர் இன்னொருவரை கொலை செய்வதற்கு கூட தயாராகி விடுகிறார். தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே சகோதரத்துவ உணர்வு இல்லை என்று சொன்னால் தனக்கு எங்கே சமுதாயத்திலே சகோதரத்துவ உணர்வு ஏற்படப்படுகிறது? கன்னியாகுமரியிலே ஒரு முஸ்லிமுக்கு கவலை என்று சொன்னால் காஷ்மீரில் இருப்பவன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது மார்க்கம். ஆனால் இன்றைக்கு வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரனுடைய உணர்வுகளை இன்னொரு சகோதரன் புரிந்து கொள்வதில்லை. பிறகு எப்படி நம்முடைய சகோதரத்துவத்தை பார்த்து இஸ்லாம் வளரும்? வளர்வதற்கான வழிவகைகளே கிடையாது. இந்த சகோதரத்துவ உணர்வில் இஸ்லாகி முஹாஷராவில் நபிகள் பெருமானாரினுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது பெருமானாரினுடைய குடும்ப அமைப்பு, சில பேர்களுடைய குடும்ப அமைப்பை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளம். குடும்ப நடக்கிற முறையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளம். நம்முடைய குடும்பத்தை பார்த்து யாராவது இஸ்லாத்துக்கு வருவாங்களா? நம்ம நடக்கிற முறையை பார்த்து யாராவது இஸ்லாத்துக்கு வருவார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவுக்கு மகர் கொடுக்கிறார்கள். மகர் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கிறார்கள். நம்ம போல மகரை வாங்கிட்டு வரதட்சணை வாங்கிட்டு மனம் முடிக்கவில்லை, மகர் கொடுத்து பெருமானார் மனம் முடிக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா யூத பெண்மணி, யூத இனத்திற்கு சொல்லி அனுப்புகிறார்கள், நம்முடைய கலாச்சாரத்திலே பெண்கள் தான் ஆண்களுக்கு கொடுக்க வேண்டும், ஆனால் பெருமானாரினுடைய கலாச்சாரம் அப்படியல்ல, ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது எத்தனையோ யூத பெண்மணிகள், பல நூறு யூத பெண்மணிகள் இஸ்லாத்திலே இணைந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? வாங்கி 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 வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம். வரதட்சணை வாங்கினதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன? மாமியாவுக்கும் மருமகளுக்கும் மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது எந்த குடும்பத்திலையும். ஈராக்கையும் அமெரிக்காவையும் ஒன்று சேர்த்திடலாம், ஒன்று சேர்ந்து விடுவார்கள், ஆனால் மாமியாவும் மருமகளும் என்னைக்காவது ஒன்று சேர்ந்த சரித்திரம் உண்டா? மருமகளை புகழ்ந்த மாமியாக்கள் உண்டா? மாமியாவை புகழ்ந்த மருமகள்கள் உண்டா? இவ குடுத்துட்டு வந்திருக்கிறா. குடுத்துட்டு வந்ததுனால வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வருகிறது என்றால் கணவன் நமக்கு சொந்தம் என்று நினைக்கிறாள், கணவன் நமக்கு சொந்தம் என்று நினைக்கிறாள், ஆனால் அந்த மாமியா வாங்கி கொண்டு இவளை அதிகாரம் செய்கிறாள், பல லட்சங்களை வாங்கி கொண்டு அதிகாரம் செய்கிறாள். கட்டுப்படுவாளா? எங்களிடத்தில் வாங்கி கொண்டு எங்களையே அதிகாரம் செய்வதா, அடிமைகளை கொண்டு நடத்துவதா என்று தன்னுடைய கணவனை ஒன்று தன் பக்கம் எடுக்கிறாள். இப்ப கணவன் வந்து ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சாகணும். பெரும்பாலான கணவன்மார்கள் வாங்கி இருக்கிற காரணத்தினால் மனைவியோடு சாய்ந்து கொண்டால் பெற்றோர்களுக்கு பிரச்சனை. மாமனார நாறு நாரா கிழிப்பா, சரியான சாப்பாடு கிடைக்காது, அவள் கொடுத்தால் தான் உண்ண வேண்டும் என்ற சூழல். மாமியார் என்று சொன்னால் நீ யார் என்று கேட்கிற சூழலை உருவாக்கி விடுவார். காரணம், கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். சப்போஸ் இந்த கணவன் தாயின் பக்கம் பெற்றோரின் பக்கம் சேர்ந்து விட்டால் அந்த குடும்பத்திலே தலாக்கினுடைய சூழலுக்கு கொண்டு போய் தள்ளப்படுகிறது, தலாக்கினுடைய சூழலுக்கு தள்ளப்படுகிறது. இதுதான் காரணம், வரதட்சணை வாங்குவதால் ஏற்படுகிற பிரச்சனைகள். நம்முடைய மாஷரா இங்கும் சீராக இல்லை. இந்த நிலைமையை பார்த்து, வரதட்சணையை பார்த்து நம்முடைய பெண்களே வெளியே செல்கிறார்கள் என்றால் நம்முடைய திருமண முறையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு யாராவது தயாராவார்களா? ஒருவன் வேடிக்கையாக எழுதியிருந்தார், ஒரு குடும்பம் மனைவி தொடர்ந்து தவறை செய்து கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து தவறு செய்கிறார், தவறு செய்கிற மனைவியை பார்த்து ஒரு கட்டத்திலே கோபப்பட்டு கணவன் வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லுகிறார். மனைவியை பார்த்து மனைவி உள்ளே சென்றார். சென்று ஒரு பையை எடுத்தால் அதிலே சில துணிகளை வைத்து வெளியே கொண்டு வந்து போட்டால் நீ வீட்டை விட்டு வெளியே போயாண்டா. என்ன சொல்லுகிறாய்? ஆம், இந்த பீரோ என் தகப்பனார் வாங்கி கொடுத்தது, இந்த கட்டி என் தகப்பனார் வாங்கி கொடுத்தது, இந்த வீடு என் சகோதரன் வாங்கி கொடுத்தது, இந்த டிரெஸ்ஸிங் டேபிள் என்னுடைய சகோதரன் வாங்கி கொடுத்தது, எல்லாம் எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தமானது இந்த மஞ்சப்பையும் அதுக்குள்ள இருக்கிற நாலு சட்டையும் நான் தூக்கி போயா. அப்ப கணவனின் மதிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்னை பார்க்கிறோம். அதே நேரத்தில் மகரை கொடுத்தால், நாம் கொடுத்தால் இந்த நிலை ஏற்படுமா? நாம கொடுத்து மணந்துட்டு வர்றோம் என்று சொன்னால் இப்பொழுது நாம் கொடுத்தவர்கள், கொடுத்தவர்களின் மீது இயற்கையான பிரியம் இருக்கும், பாசம் இருக்கும். ஒருவருக்கு ஒரு 100 ரூபாய், ஒரு 50,000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குவோம் என்றால் அல் இன்சான் அப்துல்யாசான், உபகாரத்திற்கு அடிமையாகி விடுவார்கள், உபகாரத்திற்கு அடிமையாகி விடுவார்கள். இப்பொழுது அந்த பெண்ணுக்கு இந்த பெற்றோர்களுடைய குடும்பத்தார்கள் கொடுத்து மனம் முடிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண்மணிக்கு இயற்கையான பாசம் ஏற்பட்டுவிடும். மாமியார் என்ன சொல்லுகிறார்கள் நான் கேட்டு நடக்கிறேன், மாமனார் என்ன சொல்லுகிறார்கள் நான் கேட்டு நடக்கிறேன் என்று கேட்டு நடக்கிற உணர்வு வர வேண்டுமானால், ஒரு குடும்பம் சீராக ஒற்றுமையாக சிறப்பாக வாழ வேண்டுமானால் அதற்கு மகரை கொடுக்க வேண்டும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு அந்த மாஷரா இல்லை. அதனால் நம்முடைய குடும்பத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு யாரும் தயாராக இல்லை. பெருமானாரினுடைய காலத்தில் பெண்களினுடைய அமைப்பை எப்படி சீர்படுத்தினார்கள் அதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இன்றைக்கும் ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் யாராவது. எழுத்தாளர் கமலா இஸ்லாத்திற்கு வந்தார்களே, அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன? இஸ்லாத்திலே பர்தா முறை இருக்கிறதே, அதுதான் என்னை முஸ்லீமாக ஆக்கியது என்று சொன்னார்கள். பர்தா முறை, ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், எப்படி மறைந்திருக்க வேண்டும், யாருக்கு தன்னுடைய முகத்தை காட்ட வேண்டும், யாருக்கு தன்னுடைய உறுப்புகளை காட்டக்கூடாது என்று குர்ஆனும் அன்னலும் சொல்லித்தந்த இந்த முறைகள் தான் நான் இஸ்லாம் ஆவதற்கு காரணமாக இருந்தது என்று கமலா தன்னுடைய பேரை சுமையாவாக மாற்றிக்கொண்டு பர்தாவோடு இன்றைக்கு உலகத்திலே நடமாடி வருகிறாளே. இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை நம்முடைய பெண்களிடத்தில் இருக்கிறதா? பர்தா போட்டாலும் அந்த பர்தாவும் கவர்ச்சிகரமான பர்தாவாகவே இருக்கிறது. பர்தாவை பார்க்கறதுக்குன்னு சொன்னிய, புர்காவை பார்க்கறதுக்கே பல இளைஞர்கள் சுட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடைமுறையா? கேரளாவிலே ஒரு நீதிபதி இஸ்லாத்தை தழுவுவதற்கான காரணத்தை சொல்லுகிற பொழுது ஒரு பெண்மணி சொன்னாள், இஸ்லாமிய முறையில் தான் ஒரு பெண்மணி விதவையாக இருக்கிற பொழுது இன்னொரு கணவனை முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இருப்பது எனக்கு மன நிம்மதியை கொடுக்கிறது, இதனால் தான் நான் இஸ்லாத்தில் இணைந்தேன் என்று சொல்லுகிறார். மாற்று மதத்தை போன்றல்ல, வாளியும் கயிறுமாக வாழக்கூடியவர்கள். வாளிய காணாமல் போய்விட்டது என்று சொன்னால் இன்னொரு வாணியை கயிற்றுல மாட்ட மாட்டோமா? கயிறு அறுந்து விட்டது என்று சொன்னால் கயிறு அறுந்து விட்டது, வாணியை தூக்கி எடுந்து விடுங்கள் என்று சொல்ல மாட்டோம், இன்னொரு கயிறை பொருத்துவோம். கணவன் இல்லை என்று சொன்னால், ஒரு பெண்மணிக்கு கணவன் இறந்து விட்டால் இன்னொரு கணவனையும் மனம் முடித்துக் கொள்ளலாம். புகாரியில ஒரு அருமையான வரலாறு, சுபை ஆர் அலியல்லாஹு தஆலா, சுபை ஆர், இந்த பெண்மணி வலாவுல் ஹம்ல் 9 மாதமாக இருக்கிற பொழுது கணவர் இறந்து விடுகிறார். கணவர் இறந்து ஒரு சில நாட்களிலே குழந்தை பிறந்து விடுகிறது. குழந்தை பிறந்து குழந்தை தீட்டு முடிந்த உடனேயே இன்னொரு திருமணத்திற்காக வேண்டி ஒருவர் பெண் கேட்டு அனுப்புகிறார், இவர்களும் சம்மதிக்கிறார்கள். இதை பார்த்த அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா கிண்டலாக அந்த பெண்மணியிடத்தில் பேசுகிறார்கள், கணவன் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகவில்லை, அதற்குள்ளே சீவி சிங்காரித்து இன்னொரு கல்யாணத்திற்கு நீ தயாராகி விட்டாயா என்று கேட்கிற பொழுது இந்த வார்த்தை அந்த பெண்மணியினுடைய இதயத்தை இடிக்கிறது. பெருமானாரிடத்திலே சென்றார்கள், நாயகமே நான் இப்படி செய்து விட்டேன் நாயகமே, ஆனால் இவர் ஏச்சி பேசுகிறார் நாயகமே, இதற்கு என்ன சட்டம் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ஆயத்தையே இறக்கி விட்டானே, ஒரு பெண்மணி மாதமாக இருந்து குழந்தை பெற்று விட்டாலே அவள் இத்தா காலம் முடிந்துவிடும். ஒரு பெண்மணி வதாவுள்ள மாதமாக இருந்து குழந்தையை இறக்கி வைத்து விட்டால் இத்தா காலம் முடிந்துவிடும், அவளுடைய தீட்டு முடிந்து விட்டால் இன்னொரு கணவனை மனம் முடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு சட்டத்தை ஒரு பெண்மணிக்காக அல்லாஹ் கொடுக்கிறார். இது உலகத்தில் எந்த நூல்களிலும் கிடையாத சட்டம். பெண்மணி வாழ பிறந்தவள், வீட்டுக்குள்ளே விதவையாக கிடந்து சாக பிறந்தவள் அல்ல என்ற ஒரு பெரிய கோட்பாடு திட்டத்தை அல்லாஹ் அமைத்துக் கொடுத்திருப்பது, இதை நான் பார்த்தேன் இஸ்லாத்திலே இணைந்தேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு நீதிபதி சொல்லுகிறாள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள், கோட்பாடுகள், நடைமுறைகள். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது என்னிப்பார்க்கும், எப்படி இருக்கிற நடைமுறையில இஸ்லாமினுடைய வழிமுறைகள் நம்மிடத்தில் உண்டா? அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்ததால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் யாரால்? நமக்கு மிஞ்சியதே முஅல்லபத் குலூபுகும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். முஅல்லபத் தனக்கு விருப்பமான மாட்டு மத தோழர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த உதவி அவர்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு காரணமாக இருக்கும். மாட்டு மத தோழர்களுக்கு உதவ வேண்டும். இன்னைக்கு நம்மால் நமக்கே உதவுறதில்லை, அது வேற பிரச்சனை. பிறகு எங்கே மாட்டு மதத்திற்கு உதவ போகிறார்? பெருமானாரினுடைய காலத்தில் ஒரு ஆராபி வருகிறார், ஒரு கிராமவாசி வந்தார். நபிகள் பெருமானார் செல்லல்லா பணிவு செல்ல மன்னவர்கள் கனிமத் பொருட்களை எல்லாம் பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பங்கு போடுவதையே பார்த்துக் கொண்டிருந்தார். பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லம் உனக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டார். நாயகமே நீங்கள் விருப்பப்பட்டு கொடுங்கள் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லம் 100 ஒட்டகை எடுத்துக்கொள்ளப்பா, அசந்து போனார். ஒரு ஒட்டகையே கிடைக்காது என்ற காலத்தில் 100 ஒட்டகை எடுத்துக்கொள், 100 ஆடுகளை எடுத்துக்கொள், பேரைத்தம்பளத்திலிருந்து இத்தனை மூட்டைகளை எடுத்துக்கொள் என்று சொல்லி ஏற்றி அனுப்புகிறார்கள். இதை பார்த்த கிராமவாசி ஒன்றும் பேசவில்லை, அனைத்தையும் ஓட்டி கொண்டு செல்கிறார். நேற்று வரை பிச்சைக்காரனாக இருந்த இந்த கிராமவாசி இன்றைக்கு பார்த்தால் லட்சாதிபதி அல்ல, கோடீஸ்வரனாக மாறி தன்னுடைய குடும்பத்திற்கு செல்கிறார். சென்று அந்த கிராமத்தையே அழைத்தார். இப்படி ஒரு கொடைவள்ளனை பார்த்திருக்கிறீர்களா? யாராவது நம்முடைய வீட்டுக்கு வந்து கொடை கேட்டால் நாம் உண்ணுவதற்கு கூட நாம் வைத்திருக்கிற உணவை கொடுக்க மாட்டோம், மிஞ்சிய உணவை கொடுப்போம். ஆனால் முகம்மது இருக்கிறாரே, அப்படி அல்ல, நான் உனக்கு என்ன வேண்டும் என்று அவரே கேட்டு எனக்கு நான் எண்ணி மனதிலே எதை எண்ணியிருப்பேனோ அதை போன்று 100 மடங்கு அதிகமான பொருளை கொடுத்து ஒருவர் அனுப்புகிறார் என்றால் இவர் நபியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த குடும்பத்திடத்திலே சென்று ஊர்வாசிகளிடத்திலே சொல்லி ஊர்வாசிகள் அத்தனை பேர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். ஊர்வாசிகள் அத்தனை பேர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். மூசா அலை இஸ்லாத்திற்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளா இருந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் எப்படி அபிவிருத்தியை கொடுக்கிறான், வயதிலே அபிவிருத்தி, ரிசுக்கிலே அபிவிருத்தி அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. அந்த சந்தேகத்திற்கான விளக்கத்தை தேட வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசைப்படுகிறார்கள். இப்பொழுது ஒரு விளக்கம் கிடைக்கிறது. மூசா அலை இஸ்லாமிடத்திலே ஒருவர் வந்து சொன்னார், நீங்கள் நபிதானே? ஆம் நபிதான். உங்களுக்கு அல்லாஹ் மோஜிசா கொடுத்திருக்கிறான் அல்லவா? கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே பேசியவர்கள் தானே நீங்கள்? ஆம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அதை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லி நிறைவேற்றி தர வேண்டும் என்று மூசா அலை இஸ்லாத்தை ஈமான் கொண்ட ஒருவர் சொன்னார். மூசா அலை இஸ்லாம், அப்படி என்ன ஆசை என்று கேட்கிறார். எனக்கு அல்லாஹ் என்னுடைய கலாக்கதிரில் எவ்வளவு நிர்ணயிச்சிருக்கிறானோ அதை மொத்தமா இப்பயே கொடுத்துடணும். 60 வயசு வரைக்கும் இவர் வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தால் 60 வயசு வரைக்கும் என்ன ரிசுக்கு அல்லாஹ் குத்தாலா இவருடைய ஹக்கில எழுதி இருக்கிறானோ அது முழுக்க கொடுத்து விட வேண்டும், எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துடணும். அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது அல்லாஹும் ஏற்றான். அவருடைய ஹக்கில இத்தனை வருஷம் இவர் வாழுவார் என்று சொல்லி எல்லா பொருட்களையும் மொத்தமாக கொடுக்கப்படுகிறது. பார்த்த ரொம்ப அற்பமாக இருக்கிறது. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் புறப்படுகிறார்கள். இவர் எல்லாத்தையும் வாங்கிட்டார். அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு மூசா அலைஹி ஸலாம் அந்த ஊரின் வழியாக வரக்கூடிய சூழல், எல்லாத்தையும் மொத்தமா வாங்கினாரே அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம் என்று மூசா அலைஹி ஸலாத்திற்கு ஒரு ஆசை. சென்று பார்க்கிறார்கள். பார்த்தால் பெரிய மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மாளிகையிலே வாழுகிறார். ஏராளமான பேர்கள் விருந்து உண்டு கொண்டிருக்கிறார்கள், ஏராளமான பேர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த மூசா அலைஹி ஸலாத்திற்கு ஆச்சரியமாகிவிட்டது. ஞானா, என்னடா நீ கொடுத்தது மிகவும் அற்பமான பொருள் தான், ஆனால் இப்பொழுது பார்த்தால் பெரிய மாடா மாளிகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொன்னான், இவர் ஒரு பெரிய வியாபாரம் செய்து விட்டார், அதனால் இவருக்கு இந்த நான் கொடுத்ததிலே ஒரு பெரிய வியாபாரம் செய்து விட்டார், அதனால் இவருக்கு கிடைத்த பொருள் இது என்று சொல்லுகிற பொழுது என்ன வியாபாரம் செய்தார்? எனக்காக வேண்டி அவர் மட்டும் உண்ணவில்லை, மாறாக அடுத்தவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தார், அடுத்தவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தார். தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கவில்லை, தன் சகோதரர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அடுத்தவர்களுக்கு கொடுத்தார். தனக்கு கொடுத்த அந்த பொருளை ஒரே நாளிலே அடுத்தவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டார். யாழ்லா, இதன் வழக்கத்தால் எனக்கு அபிவிருத்தியை கொடு, இல்லை என்றால் என்னை மௌத்தாக்கி விடு என்று கேட்டார். அவர் ஏன்ட்ட பிசினஸ் பண்ணியிருக்கிறார் அல்லவா, நான் மௌத்தாக்க முடியுமா? 1 to 10 or 100 or 700 அவருக்கு அதிகமாக்கி கொடுத்தேன், அதுதான் இது என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. இப்பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய அபிவிருத்தி மூசா அலைஹி ஸலாத்திற்கு யக்கீனை வழங்கியது என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இதை போன்று முஅல்லபத் குலூபுகளுக்கு கொடுத்துட்டா ஒருத்தர்னால ஒருவர் உதவி செய்வதால் பல 1000 பேர்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு காரணமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் கஷ்டப்படுறவனுக்கே கொடுக்க தயாரா இல்லை. அதனால நம்முடைய மார்க்கம் வளர்ந்தது, மக்கள் இஸ்லாத்திற்கு இணைந்ததற்கு காரணம் நடைமுறை, நாயகத்தின் நடைமுறை, நபித்தோழர்களின் நடைமுறை, சஹாபாக்களின் நடைமுறை, பெரியோர்களின் நடைமுறை. நாமும் அந்த நடைமுறையை நடந்து காட்டினால் கண்டிப்பாக நம்மை பார்த்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய சூழல் இந்த டிரான்ஸ்ஃபார்மே வீணாகிவிட்டது. அமெரிக்காவிடத்திலே பொருளாதாரம் இருக்கலாம், ரஷ்யாவிடத்திலே தொழில்நுட்பங்கள் இருக்கலாம், ஜப்பான் இடத்திலே தொழில் துறைகள் இருக்கலாம், சைனாவிடத்திலே உற்பத்திக்கான சாதனங்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் இஸ்லாமிடத்திலே இஸ்லாமியத்திலே அஹ்லாக்கியத் இருக்கிறது. மனிதனை உருவாக்குவது இஸ்லாம் தான். அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் மனிதர்களை உருவாக்குவதற்கு நம்முடைய நடைமுறையை சரிபடுத்த வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுர் தாவா அனில் அஹம்துல்லாஹ் ரபில்லா.